ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதையில் ரிபுமுனிவர் வந்து நிறைய ஆழமான கருத்துக்களை நமக்கு புரிய வச்சார். அந்த அடிப்படையில் நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அனுபவிப்பவனும் அல்ல அப்படின்னு பல அரிய உண்மைகளை நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே வந்தார். அப்புறம் இன்னும் சில ஆழமான உண்மைகளை சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகம் வந்து கனவு போல உள்ளது, ஆனால் நானோ அவைகளுக்கு விழிப்பின் சாட்சி அப்படின்னு புரிய வச்சார். அதாவது நம்ம பார்க்குற இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ஞாம ரூபங்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலகம் வந்து பல்வேறு உருவங்கள் இருக்குது, பல்வேறு நாமங்கள் இருக்குது. அதாவது ரூபம் நாமம், அதை வந்து நம்ம உருவங்கள் பெயர்கள் என்று சொல்கிறோம். அப்போ இந்த உருவங்களும் பெயர்களும் உண்மையில் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, எதன் அதிஷ்டானத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அறிவின் அதிஷ்டானத்தில் மனதின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனம் என்பது தோன்றி மறைகின்ற அலைகள் போல, ஆனால் அந்த அலை உருவாவதற்கு காரணமாக கடல் இருப்பது போல இங்கு அறிவு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு புரிய வச்சார். ஏன்னா அந்த அறிவு இருக்கிறதுனால தான் மனசு வெளிப்படுது, அந்த மனசில் தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் உதிக்கிறது. அது எப்படி உதிக்கிறது அப்படின்னா, நம்மளால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான். அதுக்கு ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுத்தோம், இது பேனா இது பென்சில் அப்படின்ட்டுலாம் நம்ம வெளியிருந்து கொடுக்குற புற எண்ணங்கள் தான் நம்ம மனதுக்குள்ளே போய் பதிவாகி நமக்கு இந்த உலகமாக விரிஞ்சிருக்கு. அப்போ இந்த எண்ணங்கள் நமக்கு ஏற்றி வைக்கப்படவில்லைன்னா நமக்கு வேற மாதிரி இருக்கும் உலகம். அப்போ எப்படிங்க அந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம உதாரணம் சொல்லுவோம், சின்ன குழந்தைங்களுடைய உலகம் வேறு, பெரிய மனிதர்களுடைய உலகம் வேறு. ஏன் சின்ன குழந்தைங்களுடைய உலகம் வேறு? அதுங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்காது, உலக விவகாரங்கள்லாம் தெரியாது. அது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற குழந்தைங்க, அதுங்களுக்கு அதிகப்படியான எண்ணங்கள் வந்து உள் கொடுக்கப்படவே இல்லை. ஆகவே அது வெகுளியாக வெள்ளந்தியாக இயல்பாக இருக்கும். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வளர வளர இந்த உலக விவகாரங்களை பூரா நம்ம மனதில் உள்ள திணிச்சு திணிச்சு ஏகப்பட்ட விசேஷ சுகங்களை கொடுத்து வச்சிடுறோம். அப்படி கொடுக்கும்போது அது நல்லதா கெட்டதான்னு கூட நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா நாம் நமக்கு சரி தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு திணிச்சு ஏற்றி வச்சிடுறோம் அப்படின்னு நம்ம கடந்த பாடங்களில் பார்த்தோம். அப்போ இங்கே மனம் இருப்பதனால இந்த உலகம் இருக்கிறது, மனம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை என்பதையும் நம்ம நிரூபித்தோம். அப்போ நீங்கள் எப்படிங்க நிரூபிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதான் ஆழ்ந்த உறக்கம். இப்போ நீங்கள் விழிப்பு நிலையில் மனதோடு இருக்கும்போது உங்களுக்கு உலகத்தில் விவகாரம் தெரியும், ஆனால் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் மனசை விட்டுடும்போது உலகம் விவகாரம் மறைஞ்சி போயிடும். உலக விவகாரங்கள் மட்டும் மறையறதில்ல, நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்பது கூட நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் நம்ம தூங்குவோம். அப்போ இப்படி தான் மனசு இல்லாமல் போனால் உலகம் இல்லாமல் போகிறதும், மனசு வர்றதுனால உலகம் வருவதும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே நல்லா புரிஞ்சிக்கணும்னு சொன்னோம். அப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகளில் எது நடந்தாலும் அது வந்து அந்த அறிவை தொடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இங்கே இந்த நிகழ்வில் எது நடந்தாலும் அது யாருக்கு? இந்த மனதுக்கும் உடலுக்கும் தான், தோன்றி மறையக்கூடிய இந்த மனதுக்கும் உடலுக்கும் தான் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இருக்குது, விசேஷ சுகங்கள்லாம் இருக்குது, நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது, பாவ புண்ணியமெல்லாம் இருக்குது அப்படின்னு பல கருத்துக்களை நம்ம ஆழமாக முன் வச்சோம். ஆனால் சத்துங்கிற இருப்புக்கிட்ட எதுவுமே ஒட்டாது, அது ஒரு வெள்ளை திரை மாதிரி அப்படின்னு புரிய வச்சோம். ஏன்னா வெள்ளை திரையில தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த படம் அதில் ஒட்டுறதானா? ஒட்டுறதே கிடையாது. படம் மேலே தான் ஓடும், அதில் தண்ணி விழுற சீன் வந்தாலும் அந்த வெள்ளை திரை நனையாது, நெருப்பு பிடிக்கிற சீன் வந்தாலும் அந்த வெள்ளை திரை எரிஞ்சு போகாது, ஆனால் அதன் மேலே தான் எல்லா சீனும் ஓடும். அப்போ அது மாதிரி இங்கே தூய அறிவாகிய ஆத்மாவாகிய என்னுடைய இருப்பினால் தான் இங்கே எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிட்டா, நம்ம வெள்ளை திரை மாதிரி இருக்கணும் தான். இந்த உலகம் வந்து நம்ம மேலே படம் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லா விவகாரமும் நடக்கும், ஆனால் எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும்? சாட்சியாக பார்க்க வேண்டியது தான், வேறு என்ன செய்ய முடியும்? சாட்சி பாவனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி நான் திருப்பி அதை விளக்கம் கொடுக்குறேன். அப்போ இங்கே வந்து நான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே என்ன? நம்முடைய சுயம், அது நம்முடைய அமைதி, நம்முடைய ஆனந்தம். அதுக்கு தான் சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு அருமையான பேர் வந்து ஆத்மாவுக்கு இருக்குது, இறைவனுக்கு இருக்குது, பிரம்மத்துக்கு இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து கூறியதையும் உங்களுக்கு நம்ம வலியுறுத்தணும். அப்போ அப்படிப்பட்ட பிரம்மத்தினிடத்தில் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது. அப்போ நான் யார்? நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான் அப்படின்னா, அவனிடத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒடுங்கி இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே அவன் இருந்து கொண்டு இந்த உலகத்தை தன்னுள் ஒடுக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படிங்கிற மகாவாக்கிய உபதேசத்தை மறந்துவிடக்கூடாது. அப்போ அப்படி பார்த்தா தான் நம்ம வந்து உண்மையிலே நான் வெளியிருந்து தேடி பிடிக்கிற பொருள் கிடையாதுங்கிறது நமக்கு புரிய வரும். இல்லைன்னா நீங்கள் தேடும் பொருள் எதுவோ அது நீங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து வெளியே தேடி ஏதோ பிடிக்க போகிறேன், கடவுளை பார்க்க போகிறேன், ஆத்மாவை அறிய போகிறேன், ஆன்மீக ஞானியாக மாறப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஏற்றி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான். ஏன்னா நீங்கள் எதுவும் மாறவும் முடியாது, எதுவும் ஆகவும் முடியாது, நீங்கள் நீங்களாக இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்களில் சிக்கிக்கிட்டு நான் இன்னார் இப்படிப்பட்டவன்கிறத மாற்றி புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த மாற்றத்தை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆக நான் தேட வேண்டியவன் இல்லை, நான் தேடலின் சாட்சி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான விஷயங்களை ரிபு முனிவர் இந்த ரிபு கீதையின் வழியாக நமக்கு புரிய வச்சுக்கிட்டே வந்தார். அப்போ இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிட்டா தானாகவே உங்களுடைய மன ஓட்டம் வந்து நின்றுடும். தேவையில்லாத விசேஷங்களுக்குள்ளே உங்கள் மனசு அலைப்பாயாது, மனசு அமைதியாயிடும், ஆர்ப்பாட்டம் செய்யாது, தன்னுடைய சுயத்தில் தன்னுடைய இருப்பில் சுகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த நிலை வந்து உங்களுக்கு புரிய வர என்ன ஆகும் அப்படின்னா உடல் பற்று தானாகவே குறையும். இந்த உடல் நான் அப்படிங்கிற அபிமானம் உங்களை விட்டு அப்படியே மெல்லமாக விலகும். ஏன்னா இந்த பர்டிகுலர் உடம்பா நான், இந்த உலகமே என்னிடத்தில் இருக்குன்னு புரிஞ்சு போன பிறகு இதை அபிமானிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் என் மீது ஓடுகின்ற படம் அப்படின்னு புரியும். அதே மாதிரி மனதில் வந்து ஒரு ஆழமான அமைதி உண்டாகும். இந்த ரிபுகீதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா தானாகவே மனதுக்கு ஒரு அமைதி வந்துடும், சாட்சி உணர்வு வந்து வலுப்படும். நீங்கள் நான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் இருப்பதினால்தான் இங்கே எல்லாம் இருக்கிறது, நானே சுயம், நானே அறிவு, நானே பிரம்மம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த நிலையில் இப்போ நானே பிரம்மம், நானே சுயம், நானே அறிவுன்னு சொல்கிறது வந்து ஆத்மாவின் நிலையிலிருந்து சொல்லணும். இந்த உடம்பை நான் என்று ஒரு காலத்தில் அபிமானிச்சிடக்கூடாது, இந்த மனசை நான் ஒரு காலத்தில் அபிமானிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்துடுங்கன்னு சொல்கிறோம். அதாவது அதுக்கு பேர் தான் உண்மையான சரணாகதி அப்படின்னு சொன்னோம். உண்மையான சரணாகதினா என்ன? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிக்கு இந்த உடலும் மனமும் நான் அல்லன்னு தெரியும். அப்போ இது இந்த உடலும் மனமும் யாருதுங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஆத்மாவின் ஊடகம், அந்த ஆத்மா உபயோகப்படுத்துகின்ற ஒரு கருவி அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு தான் நான் வந்து கடந்த பாடங்களில் புரிய வச்சேன். அப்போ ரிபுகதையினுடைய இந்த போதனைகள்லாம் உங்களுக்கு நல்லா உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா இப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு உங்களுக்குள்ள எப்பயுமே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. நான் இருக்கிறேனுங்கிறத நீங்கள் எப்பயுமே இழக்க முடியாது அப்படின்ட்டு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆத்மா அறிவு பிரம்மம் அப்படிங்கிறது உங்களுடைய சுயமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் விடவே முடியாது. ஆனால் அது எப்போ உங்களுக்கு தெரியும்? விழிப்பு நிலையில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் விழிப்பு நிலையில் தெரிகிற அதை வந்து நீங்கள் எப்படி அபிமானிக்கிறீங்கன்னா இந்த உடலாகவும் மனசாகவும் அபிமானிக்கிறதுனால தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. ஆனால் நான் தூய அறிவு அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா தேடல் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் ரிபுகி முனிவர் சொல்கிறாரு. நீ தேடி அடைவதற்கு ஒன்றும் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீ இருக்கிறதுனால்தான் இங்கே எல்லாம் இருக்குதுன்னு உனக்கு அனுபவத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ரொம்ப டீப்பாக கவனித்து பார்த்தா நான் அந்த அறிவாக இருக்கிறேன், உணர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ அந்த நிலையில் இங்கே மனதுக்கு ஒதுக்கின்ற விசேஷ சுகங்கள் எல்லாம் அந்த மனமும் உடலும் அனுபவிக்கின்ற அனுபவங்களாக பார்க்கணுமே தவிர அது ஆத்மாவாகி எனக்கு இல்லை, அது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட உலகம் தோன்றுகிறது, மறைகிறது, ஆனால் நான் எந்த மாற்றமும் அடைவதில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான உண்மையும் நமக்கு புரிய வரும். அப்போ அந்த நிலை புரிய புரிய நமக்கு அந்த உடல் அபிமானம் தானாக நம்ம விட்டு போகும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே இந்த ரிபுகீதை சொல்ல வர்ற ஆழமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ இது புரிய போக நமக்கு என்ன ஆகும்? தேவையில்லாத விசய சுகங்களில் நமக்கு அவசரம் வராது, மற்றவர்கள் மீது கோபம் வராது, செய்யும் காரியத்தில் பதட்டம் இருக்காது. ஏன் அப்படின்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்தை போய் எதுக்கு நம்ம மாற்றம் பண்ணணும், அது நிகழ்வில் அப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு அவசரம் கோபம் பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் இயல்பாக நம்ம ஒரு விவகாரத்தை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த விவகாரத்தினால சுகதுக்கங்களில் பாதிக்கப்படாமல் செய்ய முடியும். அப்படி செய்கிறவன் தான் ஞானி, அவன் தான் கர்ம யோகி. கர்ம யோகி ஞானி அப்படிங்கிறத பகவத்கீதை எப்படி புரிய வச்சதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருப்பார்கள் ஞானிகள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், இது நான் செய்யலை, இந்த உடம்பும் மனசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் வர்ற சுக தூக்கமும் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உண்டானது, நானும் அந்த தூய அறிவு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காரியங்களால் வருகின்ற சுக தூக்கங்கள்னால பாதிக்காமல் இருப்பாங்க. அப்போ எப்படி அவங்க வாழ்கிறாங்க? சும்மா வெற்று பார்வை, வெறும் சாட்சியாக இந்த உலகத்தை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடத்துல சுகமும் துக்கமும் தொடுவதே இல்லை அப்படிங்கிறத இங்கே ஆணித்தரமாக ரிபு முனிவர் வந்து நமக்கு சுட்டி காட்டி, ஏன் தொடுவதில்லை அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஞானிக்கு தன்னை தெரிஞ்சு போச்சு, அகமேவ பிரம்மா, நான் மட்டுமே பிரம்மம், நானே பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இந்த நிலை உணர்ந்து விட்ட உத்தம ஞானிகளிடத்துல உலகம் கரைந்து விடுகிறது, உலகம் அவரிடத்திலேயே கரைந்து விடுகிறது அப்படிங்கிற அருமையான ஒரு உண்மையை நாம் இங்கே புரிஞ்சிக்கும் போது, இதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி, நிர்விகல்பத்தின் வாசல் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா நிர்விகல்பம் அப்படின்னா நம்ம அப்படியே மனம் இல்லாமல் ஏதோ ஜடம் மாதிரி வாழ்றது அப்படிங்கிறது அர்த்தம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, விகல்பம் இல்லாமல் இருக்கிறதுனா நான் அந்த தூய அறிவுன்னு தெரிந்த பிறகு என் மீது ஓடுகின்ற இந்த படம் என்னை பாதிக்காமல் இருப்பதற்கு தான் நிர்விகல்பம்னு பேர். அந்த நிலைக்கு தான் மௌனம்னு பேர், அந்த நிலைக்கு தான் சமாதின்னு பேர். அப்போ அந்த நிலையை ஒருத்தர் உணர்ந்துட்டான் அப்படின்னா அந்த பிரம்ம ஞானிக்கு வந்து அந்த உடலும் மனசும் விவகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கோம், ஆனால் அவர் சகஜமாக இருந்துகிட்டு இருப்பார். அது தான் எந்த ஒரு விசய சுகத்திலையும் பாதிக்க மாட்டாங்க, இந்த உடலும் மனசுக்குண்டான ஒரு நியதியில் அது இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சு போயிடும். ஆத்மாவினுடைய கருவி தான் இந்த உடம்பு மனசுன்னு புரிஞ்சு போயிடும். அப்போ அது என்ன விவகாரம் செஞ்சுட்டு இருந்தால் என்ன, அது உண்மையே கிடையாது, ஏன்னா அது படத்தில் வர சீனு அப்படின்னு புரியும். அப்போ இதெல்லாம் புரிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, இயல்பாக இருப்பாங்க, சகஜமாக இருப்பாங்க, எதுலேயும் சங்கடப்படாமல் சந்தோஷப்படாமல் சமமாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே சங்கடம் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குத்தானே இருக்குது, ஆத்மாவுக்கு இல்லை இல்லையா. அப்போ அந்த தெளிவில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரிபுகீதை வந்து நமக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அனுபவமாக நம்ம உணரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சாட்சி பாவம் தான் முதல்ல தேவை அப்படின்னு மகான்கள் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ சாட்சி பாவம்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ சாட்சி அப்படின்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் விளக்கம், அதாவது பார்ப்பவன் எதிலும் சம்பந்தப்படாமல் ஒரு விஷயத்தை பார்க்கின்றவனுக்கு சாட்சி. அப்போ அந்த பாவம் அப்படின்னா அந்த நிலை, அந்த உணர்வு நிலையில் இருக்கிறான் என்று பொருள். அதாவது எதனோடும் சேர்ந்து அனுபவிக்காமல் அதை வெறும் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பது தான் சாட்சி பாவனை. இதுதான் வந்து இந்த அத்வைத ஞானத்தில் மிக முக்கியமான நிலை. அதாவது இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற இந்த அத்வைத வேதாந்தத்தில் ரொம்ப ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த சாட்சி பாவனை முதல்ல வரணும். இந்த சாட்சி பாவத்தில் ஒரு நாலு நிலைகள் இருக்குங்க. அந்த நாலு நிலைகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. இப்போ நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை நிலை, அதாவது நான் இருக்கிறேன், நான் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை நிலை. அப்படின்னா என்ன, ஒரு தொடக்க நிலை. அந்த தொடக்க நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி எதையோ ஒன்று பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் பார்ப்பதுங்கிறது சாட்சியாக இருங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தில் கலந்துக்காமல் இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து இந்த அத்வைத ஞானத்தை படித்த உடனே உங்களுக்கு என்ன புரியும்னா, சரி நம்ம சாட்சியாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உலகத்தில் நடக்கிற விவகாரத்தெல்லாம் அப்படியே வெற்று பார்வையாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க, அதில் சம்மந்தப்படாமல் இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் சம்மந்தப்படாமல் இருப்பீங்க. சம்மந்தப்படாமல் இருக்கணும், அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சாட்சி. உள்ளே போய் பூந்துக்கிட்டீங்கன்னா சாட்சி கிடையாது, நீங்கள் சம்பவத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ரெண்டு பேர் வீட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் அதில் சம்மந்தப்படாமல் இருக்க முடிஞ்சாட்டா நீங்கள் சாட்சி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சண்டையில் போய் சமாதானம் பண்ண உள்ளே பூந்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சாட்சின்னு சொல்ல முடியும்? நீங்கள் அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு உள்ளே போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் சிக்கிறீங்க. அப்போ சிக்கும்போது என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து தலைவனாக நீங்கள் மாறி அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு முன் நின்று சில பதில்களை நீங்கள் சொல்ல போய் அவங்க ரெண்டு பேரும் உங்களை திருப்பி தாக்கி அப்போ அது பிரச்சனை பெருசாகி அப்புறம் கடைசியில் எதுக்கடாப்பா இந்த தலையீடு செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு மன உளைச்சலோடு அதிலிருந்து வெளியே வர்றதை விட, இதில் சம்மந்தப்படாமல் வேடிக்கை பார்த்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லையா. அப்படி தான் இந்த உலகத்தில் எல்லா விவகாரத்தையும் ஞானிகள் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்சியாக பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற அடிப்படை தொடக்க நிலையை முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ அந்த நிலைக்கு என்னங்க, எப்படிங்க அதுக்கு அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் நிலை எப்படின்னா, எல்லா எண்ணங்களையும் உணர்வுகளையும் படமாக பார்க்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் விவகாரம் நடக்கும், இப்போ வீட்டில் வந்து குழந்தையும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பையனும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க, நீங்கள் அப்பா, நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்களோட சண்டைகளை அவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் அப்படியே சம்மந்தப்படாமல் பார்க்க முடிஞ்சிட்டா அவங்களே சண்டையை போட்டு அவங்களே அந்த சண்டைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா, படத்துக்குள்ளே சீனில் நீங்கள் பூந்தீங்கன்னா, அப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய பஞ்சாயத்துக்கு நீங்கள் பஞ்சாயத்து தலைவனாக மாறி இவங்க சொல்கிறது சரியா அவங்க சொல்கிறது சரியா அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் எடுத்து கேள்வி கேட்க போய் அதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பிறகு, ஒன்று உங்களுக்கு பையன் விரோதமாக மாறுவா, இல்லைனா மனைவி விரோதமாக மாறுவா. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர்லேயும் இவங்க செஞ்சது சரி இவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிறத தீர்ப்பு சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் நல்லதை ஒத்து தான் ஆகணும். அந்த நிலையில் கெட்டது செஞ்சவங்களுக்கும் உங்களை பிடிக்காது. அப்போ அப்படி ஒரு நிலை வரும் இல்லையா, அப்போ இதனால் என்ன ஆகும், ஒரு விரோத மனப்பான்மை உங்களுக்குள்ளே வரும். அப்படி தான் போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு புரிதலுக்காக. அப்போ இங்கே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சம்மந்தப்படாமல் நம்முடைய எண்ணங்களையும் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படுகின்ற உணர்ச்சிகளையும் சும்மா அப்படியே வேடிக்கை பாருங்கள். அவசரப்பட்டு முந்திரி கொட்டத்தனமாக அதில் முள்ள முன்னாடி போய் நின்று வாங்கி கட்டிக்காதீங்க. இதுக்கு பேர் தான் சாட்சி. அப்போ எப்படி இங்கே பார்க்குறது சாட்சி அப்படின்னா, கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க ரெண்டு பேர் பண்ணுறதை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே கோபம் வருது, அந்த கோபத்தை பாருங்கள், அவங்கள பார்க்காதீங்க. உங்ககிட்டருந்து வெளிப்படுற கோபத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த கோபம் வருது, அவங்க ரெண்டு பேர் நான் எதிர்பார்க்குற மாதிரி வீட்டில் டிசிப்ளினாக இல்லை, தேவையில்லாமல் சண்டை சச்சரவு பண்ணிகிட்ருக்காங்க, ரகலை பண்ணுறாங்க, நான் இப்படி இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவங்க இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க, நான் இப்படி செய்யன்னு சொன்னேன் ஆனால் அவங்க இப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் திணிக்க போய் அந்த திணிக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு தீவிரத்தன்மை வராமல் அது அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி, அல்லது நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக உங்கள் முன்னாடி நடிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பக்கம் போனோமுன்னே அவங்க வேறு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் உண்மையான ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாட்சியாக பார்க்கறதுனா அவரவர்கள் செயல்களை அவரவர்கள் வாழ்கிறதுக்கு அனுமதிச்சிடுறாங்க. உனக்கு எது சௌரியமோ பண்ணுப்பா, உனக்கு இது பிடிச்சிருக்கா வாழ்ந்துட்டு போ, உனக்கு இது பிடிச்சிருக்கா வாழ்ந்துட்டு போ, அதனால் நல்லது கெட்டதை நீயே அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கோ. நான் சொல்லி நீ ஒன்றும் மாற போகிறதில்லை, நான் சொல்லி நீ ஒன்று திருந்த போகிறதில்லை, என்னால் நீ உன்னை திருத்தவும் முடியாது. ஏன் அப்படின்னா யாராலையுமே முடியாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்முடைய அகங்காரம் தான் நாம் என்னமோ இந்த உலகத்தையே மாற்ற போகிறோம், நம்ம குடும்பத்தையே மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இன்டெப்த்தாக போனீங்கன்னா உங்களுடைய அகங்காரம் தான் ப்ளே பண்ணதே தவிர உங்களை மாதிரியே அவங்க அகங்காரம் அவங்கக்கிட்ட ப்ளே பண்ணுறதை நீங்கள் மறந்துடுறீங்க. அப்போ இந்த மறதியினால் என்ன ஆகுதுன்னா, அவங்கள நீங்கள் மாற்ற மாதிரி நினைக்கிற முயற்சி உங்களுக்கு தோல்வி அடையும் போது மன உளைச்சலையும் மனவேதனையும் உண்டு பண்ணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, நீங்கள் அந்த பக்கம் போன பிறகு அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. இது நம்ம நிறைய காமெடி சினிமாலெலாம் பார்க்குறோமில்ல, குழந்தைங்கள்லாம் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், அப்பா வேலையை விட்டு வராருன்னு தெரிஞ்ச உடனே பைக் சவுண்டு கேட்ட உடனே எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கும். ஏன்னா அப்பா சொல்லிட்டு போயிருப்பார் விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரி ஒரு நாடகம் வேணால் செய்யலாம். உண்மையாக குழந்தைங்களுடைய போக்கு என்ன, விளையாடுறது குணத்தில் விளையாட வேண்டிய வயசில் விளையாடத்தான் விரும்பும். அதை போய் நீ படி படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வருது, இங்கே வந்து அது டீச்சர் கொடுக்குற ஹோம் ஒர்க்கை பண்ணால் மறுநாள் போய் டீச்சர் கிட்டே நல்ல பேர் வாங்க போகுது, பண்ணலன்னா மறுநாள் டீச்சர்கிட்ட போய் அடி வாங்க போகுது, ரெண்டு தான் நடக்க போகுது. அப்போ அதுவே அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம், பண்ணலாட்டி அடி விழுது, பண்ணுன்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்குது அப்படிங்கிறத அட்வைஸு கற்றுக் கொடுக்கறத விட அனுபவங்கள் லகுவாக கற்றுக் கொடுத்துரும் அப்படிங்கிறத தான் ரிஷிகள் சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அனுபவத்துக்கு விட மாட்டேங்கிறோம், அட்வைஸ்லேயே வாழ்க்கையை ஓட்ட பார்க்குறோம். அந்த அட்வைஸுக்கு நீங்கள் போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு தான் மன உளைச்சலாகமே தவிர உங்கள் அட்வைஸை கேட்டு உலகம் மாறிடாது, உறவுகள் மாறிடாது அப்படிங்கிறத நல்லா முதல் பாயிண்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் சாட்சி நிலையில் நிற்க முடியும். அப்போ இங்கே எல்லா எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் முதல் நிலையில் படமாக பார்க்க வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கோபம் வந்தால் கோபத்தை பாருங்கள், எண்ணம் வந்தால் எண்ணத்தை பாருங்கள், வலி வந்தால் வலியை பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன வருதோ அதை போற அப்படியே வேடிக்கை பாருங்கள், சம்மந்தப்படாமல் அதை வேடிக்கை மட்டும் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு பேர் தாங்க சாட்சி. இந்த மாதிரி உங்களால் ஃபஸ்ட்டு இருக்க முடியுமான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு தான் முதற்கட்ட பயிற்சின்னு பேர், சாட்சியாக நீங்கள் மாறுறதுக்கான முதற்கட்ட பயிற்சி. இதில் நீங்கள் ஒழுங்காக நிற்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா, நிற்க முடிஞ்சதுன்னா ஓகே. அடுத்தது ரெண்டாவது கட்ட பயிற்சி இருக்குது, இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, சாட்சியாக இருந்து பழகிட்டீங்க, உணர்ச்சிகளை வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்டீங்க, கோபத்தை வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்டீங்க, விவகாரத்தை வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்டீங்க, அதுக்குள்ள நீங்க மூக்கை நுழைக்கவே இல்லை, சம்பந்தப்படவே இல்லை. அப்ப உண்மையா நீங்க யாருங்க? சாட்சி. அப்ப அதுல தெளிவாயிட்டீங்களா? அடுத்தது இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா, நான் பார்ப்பதும் இல்லை சாட்சியாக இருப்பது மட்டுமே அப்படின்னு ஒரு நிலை இருக்குங்க. எப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடியே நான் பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாட்சின்னு நீங்க ஒரு பேருக்கு சொன்னாலும் உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுது? நான் கோபத்தை பார்க்கறேன், நான் என்னுடைய உணர்ச்சியை பார்க்கறேன், நான் என் வீட்டில் நடக்கிற சண்டையை பார்க்கறேன், இந்த விவகாரத்தை பார்க்கறேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பார்க்கறேன்னு சொல்றீங்கல்ல. அப்ப பார்ப்பவன் நான் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கிறான்ல, அப்படி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் அவன் நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனும் இல்லாம போகணும். அப்ப நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எப்போ இல்லையோ அது அடுத்த நிலைங்க. அந்த நிலை வந்து சாட்சிக்கு மேம்பட்ட நிலை அப்படிங்கிறத நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஒன்னாம் கிளாஸ் பாஸ் பண்ணாம ரெண்டாம் கிளாஸ் வர முடியாது. முதல்ல சாட்சி பாவனையில நீங்க நின்று அதை புரிஞ்சு அதை அனுபவப்பட்டு அது உங்களுக்கு கை கூடிடுச்சு, நான் சலனம் இல்லாம இருக்க முடியுது, சண்டைகளை கலந்துக்காம இருக்க முடியுது, எனக்கு உணர்ச்சிகள் வரும்போது வேடிக்கை பார்க்க முடியுது, எனக்கு கோபம் வரும்போது வேடிக்கை பார்க்க முடியுது, நான் எல்லாவற்றையும் சகஜமா எடுத்துக்கிறேன், தொழில் பண்ணும்போது நஷ்டம் வருது அதையும் நான் வேடிக்கை பார்க்கறேன், தொழில் பண்ணும்போது லாபம் வருது அதையும் நான் வேடிக்கை பார்க்கறேன் அப்படிங்கிறதுல நீங்க திடமா இருந்தீங்கன்னா நீங்க சாட்சி. ஆனா தொழில் பண்ணும்போது நஷ்டம் வருது, நான் தவ லோபம் அடிச்சுக்கிட்டு அழுகுறேன், லாபம் வந்துருச்சு, நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஒய்ஃபு குழந்தைங்களாம் கூப்பிட்டு டூர் போயிட்டேன் அப்படின்னா நீங்க சாட்சி கிடையாது. ஏன்னா இங்க சாட்சி அப்படின்னா மைண்டு வந்து பிளே பண்றத கவனிக்கணும். மைண்டு வந்து எல்லாத்துலையும் பிளே பண்ணும். அந்த பிளேவே உங்களுக்கு புரியலன்னா நீங்க வாழ்க்கையில சிக்கிக்கிட்டே காலத்துக்கு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான், விடுதலை ஆக முடியாது. அப்போ இந்த விடுதலை விவரத்தை தான் இங்க ரிஷிகள் நமக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்து அதுக்கான வழிமுறைகளையும் காட்டி கொடுத்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ முதல் நிலை சாட்சியில நீங்க வேடிக்கை பார்க்க கத்துக்கணும். ரெண்டாவது நிலை சாட்சியில பார்ப்பவன் யாருங்கன்னு கேள்வி கேட்க கத்துக்கணும். முதல்ல பார்க்கறவன் நான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்த நீங்களே ரெண்டாவது நிலையில அப்ப பார்க்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும். அப்ப இந்த நிலை உங்களுக்குள்ள எப்படின்னா, இப்ப நீங்க பார்க்கின்ற எண்ணங்கள் உணர்ச்சிகள் அந்த உடலில் இருக்கின்ற புலன்கள் ஒன்றையும் பின்தொடராமல் உங்களால வெறும் சாட்சியாக இருக்க முடியுமா? அது இன்னும் அருமையா இருக்கும்ல. அதாவது இப்ப படம் பார்க்கறேன் அப்படின்னு போய் தியேட்டர்ல உட்காந்து நீங்க படத்தை நான் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் படத்துல வர்ற சீன் பை சீன் நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த படத்தை பாக்குறேங்கிறதுனால தான். ஆனா அது படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விழிப்புணர்வோடு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வெறும் சும்மா வெள்ளை திரையில ஓடுகின்ற ஒரு படம்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சும்மா கடந்து போகலாம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அதுல வந்து கதாநாயகனுடைய நடிப்பை பாராட்டலாம், வில்லனுடைய நடிப்பை பாராட்டலாம், டைரக்டர் கொஞ்சம் இந்த சீன் இப்படி மாத்தி எடுத்துதான் நல்லா எடுத்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம சிந்திக்கலாம். இது மாதிரி எல்லாம் நமக்கு அந்த படத்தை வந்து படமா பார்த்தோம்னா அதுக்கு உண்ட மனநிலையும் படத்துக்குள்ள போய் பூந்துக்கிட்ட மனநிலைக்கும் வித்தியாசம் புரிகிற மாதிரி, இங்க பார்ப்பவனாக சாட்சியாக இருக்கிற நான் வந்து இங்க தனியா நான் ஒருத்திருக்கிறேன், அப்புறம் எனக்கு எதிரில் ஒரு விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையையும் கடந்து இங்க பார்ப்பான் அப்படிங்கிற மனசையே நீங்க உள்ள திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்க பார்ப்பவனும் இல்லை அந்த பார்க்கப்படுபவனும் இல்லை. அது ஒரு உயர் பரிமாண அனுபவங்க. அதுதான் இந்த சாட்சி பாவனுடைய அடுத்த லெவல். அதறிவும் இவர் சொல்றாரு, நாகம் கர்த்தா நாகம் போக்தா, நான் செய்பவன் அல்ல நான் அனுபவிப்பவனும் அல்ல. ஏன்? நான் சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிற நிலையில இப்ப நம்ம வேடிக்கை பார்க்கிற ஒரு விளைவுல அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நமக்கு பாதிப்பு வரப்போறது இல்லை, அது சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நமக்கு பாதிப்பு வரப்போறது இல்லை. அதுக்குத்தான் அந்த வெள்ளைத்திரை ஓமானம். அந்த வெள்ளைத்திரையில நெருப்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த வெள்ளைத்திரை பத்திக்க போறதில்ல, மழையே பெஞ்சாலும் அந்த வெள்ளைத்திரை நனைந்து போவதில்லை. அது மாதிரி நீங்க உங்களால இருக்க முடியும் அப்படின்னா சாட்சி நிலையிலேயே இன்னொரு பரிமாணத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க. பார்ப்பவனாக இருக்கிறீங்க, ஆனா அந்த பார்க்கப்படும் விஷயங்களும் உண்மை இல்லை, அது என்னுடைய இருப்புனால இருக்குது அப்படின்னு தெரியிட்டா இன்னுமே நம்ம அதையும் கடந்து போக முடியும். இப்ப சம்பந்தப்படாம இருக்கிறது வந்து உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்துறதோ கோபத்தை நம்ம கட்டுப்படுத்துறதோ கோபத்தை வேடிக்கை பார்க்கறதோ நம்ம ஒரு லெவல்ல பழகிட்ட பிறகு ரெண்டாவது நிலை வந்து நமக்கு என்னன்னா இப்படி ஒரு விஷயமும் இல்லை, பார்ப்பவனும் கிடையாது பார்க்கப்படுபவையும் கிடையாது, அது நான் இருக்கிறதுனால இங்க பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கும். அப்ப இங்க வந்து இந்த நிலை உங்களுக்கு உயரும் போது பார்க்கிறவன் மற்றும் பார்க்கப்படுபவைகள் அப்படின்ற இரண்டுக்கும் உண்டான அந்த தூரம் வந்து மறையும். அதாவது பார்ப்பவன் இங்க நான் ஒருத்தர் இருக்கிற, பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கும் போதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இருமைகள் இருக்கு, இரண்டு வேறு பரிமாணங்கள் இருக்கு. அந்த இரண்டு பரிமாணங்களுக்குள்ள நீங்க ஏதோ அதில் சம்பந்தப்படாம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருப்பதோ, சம்பவம் ஏதோ நடந்து கொண்டு இருப்பதுமாக உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அதுவும் படம் என்பது உங்களுக்கு புரிஞ்சிட்டா, உங்களுடைய இருப்புனால அது ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த வெள்ளை திரு இருக்கிறதுனால படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்ப நான் இருக்கிறதுனால இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னொரு பரிமாணம் உங்களுக்கு புரிய வரும். அப்ப உண்மையில் நான் யார் அப்படின்னா, நான் உணர்வு, அந்த சித் பிரகாசக, சித் பிரகாசக அப்படின்னா அறிவு பிரகாசமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அறிவு பிரகாசமாக இருக்கின்ற எனக்கு இன்னொரு பேர் என்ன, சைத்தன்யம். அப்ப சைத்தன்யம்னா என்ன, உணர்வு, ஆத்மா, பிரம்மம் என்று பெயர். அப்போ அந்த சைத்தன்யமாக நான் இருந்து கொண்டு சகலத்தையும் சாட்சியா பார்ப்பதற்கு என்ன காரணம், என்னுடைய இருப்புனால அது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தான் காரணம். அப்ப இந்த நிலையில கடல் இருக்கிறதுனால அலைகள் தோன்றுவது தான் காரணம். ஆனா தோன்றட்டுமே, கடல் இருந்தால் அந்த கடல்ல காற்று வீசும்போது கடல் அலைகள் உருவாகத்தான் செய்யும். திரையின் இருந்தால் அந்த திரையின் மீது திரைப்படம் திரையிடத்தான் செய்வாங்க. அது மாதிரி இங்க நான் ஒருத்தர் இருந்தானா இந்த உலகம் உண்டாக்கத்தான் செய்யும். ஆனா அது எனக்கு பாதிப்பை உண்டாக்காது, அது என்னுடைய இருப்புனாலே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அப்ப அந்த சாட்சியும் அறியப்படும் பொருள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை வருது பாத்தீங்களா, அதுதான் அடுத்த நிலை. அது வந்து பரவச நிலை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம், பரமானந்த நிலை. அதுதான் சாட்சி பாவத்தினுடைய உச்சம். ரிபுகீதை அதுதான் ஆழமா அறிவுறுத்துது. அந்த இடத்துல அந்த உயர்ந்த நிலையில சாட்சியும் கிடையாது, சாட்சி பொருளும் இல்லை, உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை, பார்க்கப்படுவதும் பார்ப்பது என்ற இருமைகள் அங்கு இல்லாமல் போகிறது. அப்ப எது மட்டும் இருக்கிறது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு மட்டும் இருக்கிறது. அப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு தான் நான் பரம்பொருளின் சுத்த இருப்பு, அனைத்தும் ஞானே, நான் இல்லாமல் எதுவுமே இங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை ரிபுகீதை பேசுறது தான். அதனுடைய வாக்கியம் தான் அகமேவ பிரம்மா. அகமேவ பிரம்மா அப்படின்னா நானே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சொல்லுது. அது வந்து நான்யதஸ்தி கதாச்சனா அப்படின்னு அதுக்கு பேரு. நான்யதஸ்தி கதாச்சனா, நான் இல்லாமல் இங்கு எதுவுமே இல்லை. இந்த நிலையில் சாட்சி பாவம் கூட நிற்காது. ஏனென்றால் சாட்சி யாருக்கு, சாட்சிக்கு சாட்சி பொருள் ஏது, பிரிவே இல்லாததால் சாட்சி என்ற பெயரே இங்கு தேவையும் இல்லை. இதுதான் பகவான் ரமண மகரிஷியினுடைய சகஜ நிர்விகல்ப சமாதியின் பேரு. இந்த நிலை கை கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து நம்ம சகஜ சமாதின்னு சொல்லுவோம். சகஜ சமாதின்னு மட்டும் இல்ல, சகஜ நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவோம். சகஜ நிர்விகல்ப சமாதினா என்ன அப்படின்னா, அந்த வெள்ளை திரை மாதிரி அவன் ஞானிகள் இருப்பாங்க, அதன் மீது படம் ஓடும். ஆனா அந்த படம் ஓடுவதனால அவர்களுக்கு எந்த சரணமும் அடைய மாட்டாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அதனாலதான் ரமணர்கிட்ட வந்து இரண்டாம் வேர்ல்டு வார் நடக்கும்போது வெளிநாட்டில இருந்து வந்து கேட்டப்ப அவர் என்ன சொன்னார், அப்படி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் கேட்டாரே தவிர, அப்படி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கான்னு அவர் கேட்கவே இல்லை. ரமணர்கிட்ட வந்து என்னங்க, ரெண்டாவது வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து சோஃபாவில் சாஞ்சி படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே தெரிய மாட்டேங்குது, வேர்ல்டு வார் பத்தி எத்தனை உயிரினங்கள் சாவுறாங்க, அந்த போர்ல எத்தனை மக்கள் கொல்லப்படுறாங்க, இதெல்லாம் நீங்க உங்களை மாதிரி மகான்கள் வந்து இறக்கப்படக்கூடாதா, வேதனைப்படக்கூடாதா, நீங்க அந்த மக்களுக்காக பிரேயர் பண்ணிக்க கூடாதா, ஜபம் பண்ணிக்க கூடாதா அப்படின்லாம் ரமணர்கிட்ட கேட்கும்போது, ஓ அப்படி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் அவர் கேட்டாரே தவிர, ஐயோ அப்படியா அப்படின்னு அவர் கேட்கல. இப்ப சராசரி மனிதன் என்ன பண்ணுவான், ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை சம்பவமா அவன் பார்க்கறதுனால. மகான்கள் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் தன்னை வெள்ளை திரையாக பார்க்கறதுனால தன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட படத்துல என்ன சீன் வேணா வரலாம், அந்த சீன் வந்து அந்த திரையை பாதிப்பது போல கூட இருக்கலாம், ஆனாலும் அந்த சீன்னால அந்த திரை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அதுல ஒட்டவே ஒட்டாம இருக்குது அந்த திரை. அதுக்கு தான் இந்த உதாரணம், நெருப்பு பிடிச்சிக்கிட்டு எரியற மாதிரி ஒரு சீன் வந்தாலும் அந்த திரை எரியாது, பயங்கரமான இடி மின்னலோட மழை பெய்யுது அப்பவும் அந்த ஸ்கிரீன் நனையாது, ஆனா அந்த ஸ்கிரீன் மேலதான் இதெல்லாம் ஓடும். அப்படிதான் அந்த ஸ்கிரீன் இருக்கு, சம்பந்தப்படாம அதுல ஒட்டாம தண்ணில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிற அந்த வெள்ளை திரை மாதிரி ஆத்மா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஞானிகள் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது, ஆத்மா அப்படிதான் இருக்குது. அந்த ஆத்மாவாக அந்த ஞானிகள் மாறிவிட்டார்கள். அப்படி மாறிவிட்ட ஞானி அங்க இல்லவே இல்லை. அதுதான் நான் இங்க சொல்ற பாயிண்ட். ஆத்மாவாக மாறிவிட்ட பிறகு அவருக்கு உடலும் இல்லை உலகமும் இல்லை. ஆனா நமக்குத்தான் உடலும் இருக்குது உலகமும் இருக்கு. நாம தான் அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இவர் வந்து ரமண மகரிஷிங்க, இவருடைய ஆசிரமம் இதுங்க, அவருடைய ஜீவ சமாதி இதுங்க அப்படின்னு நம்ம வச்சு கொண்டாடுறோம். ஆனா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே, அந்த ஜீவன் இருக்கும் போதே இந்த உடம்பையும் உலகத்தையும் உதறிட்டாங்க. அவங்க இந்த உடம்புலையும் இல்லை உலகத்திலையும் இல்லை. ஆனா இந்த உலகமும் உடம்பும் நமக்குத்தான் இருக்குது. நாம தான் இதை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க இருக்கும் போதே அதை அவர்கள் விட்டு விட்டார்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் நான் கடந்த முறை பேசும்போது என்ன சொன்னேன், நீங்கெல்லாம் சித்தர் சமாதிக்கு போய் வைப்ரேட் ஆகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போய் உட்காந்துட்டு வந்து எனக்கு வைப்ரேட் ஆச்சு எனக்கு வைப்ரேட் ஆச்சுன்னு புருடா விட்டு சுத்திட்டு இருக்கிறான். உண்மையிலேயே எவனுக்குமே வைப்ரேட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த என்ன சித்தர் அங்க மட்டும்தான் இருக்கிறாரா? அவன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த இடத்துல போனா அந்த சித்தரான அனுபவம் ஆக்கிட்டேன், இந்த இடத்துல போனா இந்த சித்தர அனுபவம் ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்ப இங்க வந்து கோரக்கர் சித்தர் சமாதிக்கு போன உடனே கோரக்கரான அனுபவம் ஆக்கிட்டேன், அகத்தியருடைய அகத்தியர் மலை மேல ஏறின உடனே அகத்தியர் அனுபவம் ஆக்கிட்டேன், அப்படி இப்படின்னு புருடா விடுறது எல்லாமே மைண்டு தான் புருடா விட்டுட்டு இருக்கே தவிர, உண்மையிலேயே அகத்தியர் என்ன அகத்தியர் மலை மேலே தான் உட்காந்துருக்காரா, இல்லை கோரக்கர் என்ன கோரக்கர் சமாதிக்குள்ளே தான் உட்காந்துருக்காரா? இப்படி எங்கேயுமே அவங்கெல்லாம் இந்த மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட விசேஷ சுகங்கள்ல மாற்றதே கிடையாது. அவங்க இந்த உடம்பே கிடையாது, அவங்க இந்த உலகமே கிடையாது. ஏன்னா அவங்க தூய அறிவு ஆத்மா வெளி பிரம்மம் அப்படின்னு கரைஞ்சிட்டாங்க. தன்னுடைய சுயத்தை உணர்ந்த பிறகு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உடலையும் உலகத்தையும் உதறிட்டாங்க. அப்படி உதறிட்ட ஒரு விஷயத்தை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இடத்துக்கு போன உடனே வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா இவனுடைய மைண்டு வைப்ரேட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? அதுதான் நம்ம மனநோயாளிகள்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம், சாமி வந்து ஆடுறதும் பேய் பிடிச்சி ஆடுறதும் அவரவர்களுடைய மனநோய். அது ஒருத்தனுக்கு இந்த வாத்தியம் சத்தத்தை கேட்ட உடனே கால் தானாவே டபக்கு டபக்குன்னு ஆடும். இந்த வாத்திய சத்தம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சாங்கன்னா அவன் சேர்ல சும்மா உட்கார மாட்டான், அப்படியே காலை டக்கு டக்குன்னு அந்த ட்ரம்ஸ் அந்த மாதிரி ஆட்டுவான். அப்ப தன்னை அறியாம அந்த உடம்பு அசையுது பாத்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்? அந்த மனம் அந்த விஷயத்தினுடைய ஈர்ப்பு. அப்ப அந்த விஷயம் வந்து இவனுக்கு பிடிச்சதா இருந்தா, அது இவனுக்கு ஃபேவரபிள் சப்ஜெக்டா இருந்தா அந்த டான்ஸுக்கு தகுந்த மாதிரி நல்ல டான்ஸ் ஆடுவான், இவனுக்கு பிடிக்காத சப்ஜெக்டா இருந்தா அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி இவன் வந்து கெட்ட டான்ஸ் ஆடுவான். அப்ப இவன் மைண்டு தான் இங்க வந்து அந்த அலைவரிசையை வந்து எப்படி எடுத்துக்குதுங்கிறத பொறுத்து அவனுக்கு கடவுள் வந்த மாதிரியோ பேய் வந்த மாதிரியோ அவன் மாறிக்கிறான். இதெல்லாம் வந்து அந்த மனதுக்கு கொடுக்குற அந்த சவுண்டு வேவ்ஸ்னால உருவாகக்கூடிய ஒரு விதமான ப்ராப்ளம். அது அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் ஒரு மனநோயின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதை நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னும் நம்புகிறாங்க, கடவுள் இருக்குது, கடவுள் உள்ள வந்து பூந்துக்கிறாரு, அவர் தான் வந்து வாக்கு சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வாக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் போய் கேட்குறாங்க. எலுமிச்சம்பழம் கொடுத்து ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவரை பாதி பேர் முக்காவாசி எல்லாம் புருடா விட்டுக்கிட்டு தான் இப்படி மக்களை ஏமாற்றி காசு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய குறி சொல்றவங்கலாம் இதுக்குன்னே வந்துட்டாங்க. அப்புறம் குடுப்புடுப்புக்காரன்லாம் வந்துட்டான். இது மாதிரி நிறைய பேர் ஏதோன்னு ஒரு முட்டாள் மனிதர்களை வச்சு உலகத்துல காசு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மள மாதிரி இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்தவங்க கொஞ்சம் விழிச்சுக்கிட்டோம்னா இதையெல்லாம் விட்டுடணும். ஏன்னா இதெல்லாம் அறியாமை எண்ணங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம தான் இந்த பாடத்துல வர்றவங்களெல்லாம் எப்படி பார்க்கறோம், புத்திசாலிகளை பார்க்கறோம், உயர் பரிமாண அறிவை அடைந்த மனிதனாக பார்க்கிறோம், மனிதர்களையே மகத்தானவனா பார்க்கறோம். ஏன்னா மனிதனா பிறந்தா மட்டும் போதாது, ஆறாம் அறிவு பரிமாணத்துல நன்மை தீமைய பகுத்தறிய தெரியணும்னு வேற சொல்றோம். அப்போ நித்தியம் எது அநித்தியம் எதுங்கிற விசாரணை வேற செய்யணும்னு சொல்றோம். அப்போ உண்மையா இங்க நித்திய பொருள் இறைவன் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான், அந்த அறிவு மட்டும்தான் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு இங்க அநித்தியமான விஷயங்கள் உண்மையில் கிடையாதுங்கிறத தெரிஞ்ச மறு வினாடி தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்து விடுகின்றான், அவன் ஞானி என்று சொல்றோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே வர 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 உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, இந்த சாட்சி பாவனையில் படிநிலைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முதல்ல தனி நபர் நான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தினால பார்வை வந்து சாட்சி அவனை பார்க்க சொல்லும், அதனால நான் பார்க்கிறேன் பார்க்கப்படும் பொருள் இருக்கிறது அப்படிங்கிற ரெண்டாவது நிலை உண்டாகும். மூன்றாவது நிலையில் என்னுடைய இருப்புனால் தான் இதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னா இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மூன்றாம் நிலை வந்து ஆத்ம பாவனை உண்டாகும். என்னுடைய இருப்பில் இது இருக்கிறது, என்னுடைய சுய பிரகாச அறிவில் இது பிரகாசிக்கிறது அப்படின்னு புரியும். அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன். இப்போ நான் பேனா அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி இங்கே பேனான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்ட உடனே, என்கிட்ட இருக்கிற சுய அறிவு தாங்க அதை புரிஞ்சுக்கிச்சு, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சுய அறிவு தாங்க நீங்கள். ஆனால் அந்த அறிவு இருந்தால் தான் நீங்கள் அந்த பேனான்னு நான் சொன்ன உடனே புரிஞ்சிக்க முடியும். இதுவே நான் ஒரு கல்லுக்கிட்ட போய் இதுதான் பேனா அப்படின்னு அந்த கல்லுக்கிட்ட சொன்னால் அந்த கல் புரிஞ்சிக்குமா? அதுக்கிட்ட அந்த சுய அறிவு இல்லை, அது புரிஞ்சிக்காது. சரி கல்லு கூட வேண்டாங்க, ஒரு ஆடு மாடுகிட்ட போய் ஆடு ஆடு எங்க வான்னு கூப்பிட்டு பாரு இதுதான் பேனா அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த ஆடு வந்து இவர் பேனாவை காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு இது பேனான்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன் அப்படின்னா அந்த சுய அறிவு பிரகாசிக்கணும், அது மனிதனிடத்துல தான் பிரகாசிக்கும். மனிதன தவிர மற்ற ஜீவராசிகள் இடத்துல பிரகாசிக்காது. ஆனால் அந்த அறிவு இருக்கிறதுனால அந்த ஜீவராசிகள் இருக்கும், அது கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மட்டும்தான் வாழும். அதுக்கு நல்லது கெட்டது பகுத்தறிய தெரியாது, அப்போ அது பகுத்தறிவு பரிமாணத்துக்கு வரவே இல்லை. அப்போ படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் ஒரு அறிவில் தொடங்கி ஐந்து அறிவு வரைக்கும் எந்த ஜீவராசிகளோ இந்த பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ளே முன்னேற முடியல. ஆனால் மனிதன் மனித உடல் கிடைச்சி ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ளே வந்துட்டு பகுத்தறிய தெரியாமல் இருந்தான்னா அவன் மனிதனாக பிறந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்பில் பேசிட்டு அதை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு இப்போ சாட்சி பாவனைகளை உங்களுக்கு மூன்றாவது நிலை என்னாகும், என்னுடைய இருப்பினால் இங்கே எல்லாம் இருக்கிறது என்ற ஆத்ம பாவனை ஆத்ம பார்வை உண்டாகும். அப்போ அந்த ஆத்ம பார்வை அந்த ஆத்ம பாவனை அடுத்த நிலை எங்கே கொண்டு போகும், அத்வைத பரபிரம்ம பார்வையாக மாறும். அத்வைத பரபிரம்ம பார்வைன்னா என்னன்னா இப்போ நான் இருக்கிறதுனால தான் இது இருக்குது, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே படைக்கப்படலை, அப்போ என்னுடைய சுய அறிவினால் இங்கே எல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு போன பிறகு அப்போ ஏன் என்னுடைய சுய அறிவில் வந்து மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னா அது ஏற்றத்தாழ்வுகளோடு இருப்பதற்கு காரணம் அந்தந்த உபாதிகள் தான் காரணம், அந்தந்த உடல்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே புரிய வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம எப்படி உபமானம் கொடுத்தோம், மேலே இருக்கிற சூரிய ஒளியானது பூமியில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது பூமியில் இருக்கிற நல்ல நீர்நிலையில் தெளிந்த நீர்நிலையில் சூரியனுடைய முழு கிரகணம் வந்து உள்ளே வாங்கி அப்படியே பிரதிபிம்பிக்கும், அப்போ முழுசாக சூரியன் அப்படியே தண்ணியில் தெரியும். அதுவே ஒரு கலங்கிய நீரில் குட்டை நீரில் டிச்சி தண்ணியில் நீங்கள் சூரியனை பார்க்க முடியாது, ஏன்னா அது கலங்கம் அடைஞ்சிருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, அது கலங்கிய ஒரு நீருக்குள்ள சூரியனுடைய முழு பிரதிபிம்பத்தை நீங்கள் பிரகாசிக்க வைக்க முடியாது. அப்போ அது மாதிரி இங்கே மனிதனாக பிறந்தாலும் மனம் ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு அந்த ஆத்ம அறிவு பிரகாசிக்காது. மனம் ஓடாமல் நின்றுடுச்சுன்னா அவன் தன்னுடைய தூய அறிவை பிரகாசிக்கக்கூடியவனாக மாறுவான். அப்போ இந்த உடலும் மனசும் அந்த ஆத்மாவை பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகம், ஒரு உபாதி, அந்த நீர்நிலை போல, சூரியனை பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலை போல. அப்போ அந்த நீர்நிலை தெளிவாக இருந்தால் அந்த முழுமையான சூரியன் பிரகாசிப்பது போல இங்கு மனோநிலை தெளிவாக இருந்தால் தூய அறிவு தெளிவாக பிரகாசிக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை இங்கே அத்வைத பரபிரம்ம பார்வையாக இந்த சாட்சி பாவனுடைய நான்காம் நிலையாக ரிபுகீதை வந்து புரிய வச்சு அது பூரணமான அனுபவ பாதை அப்படின்னு இங்கே புரிய வைக்குது. அப்போ அந்த பூர்ணமான அனுபவ பாதை நமக்கு புரிஞ்சு போயிட்டா இங்கே நான் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து எதை குறிப்பிடுது, அந்த ஆத்மாவை குறிப்பிடுகிறது, அந்த தூய அறிவை குறிப்பிடுகிறது, அந்த பிரம்மத்தை குறிப்பிடுகிறது. அப்போ இப்போ நான் யார், நான் அந்த ஆத்மா தான். ஏன்னா நான் இந்த உடல் மனம் கடந்து அந்த உணர்வில் நின்றுட்டேன் அப்படின்னா இந்த உடல் மனதுக்கு அப்பா இருக்கிற உண்மை ஸ்வரூபம் என்னுடையது எனக்கு புரியும். ஆனால் நான் என்னை அந்த ஆத்மாவிடமிருந்து பிரித்து வச்சுக்கிட்டு நான் இந்த தனி பாடி அட்டாச்மெண்ட்டோட அல்லது தனி மைண்ட் அட்டாச்மெண்ட்டோட நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தோடு வாழ கற்றுக்கிட்டேன்னா எனக்கு அது விளங்கவே விளங்காது. இது ஏன் விளங்காமல் போகுது, அதுதான் விவேகம் இல்லாமல் போகிற நிலை. மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் சிக்கி கொண்ட மனசு வந்து கலங்கிய மனதாக மாறி அலைந்து கொண்டிருக்கின்ற மனமாக மாறி அது அல்ப மனமாக மாறி ஆத்மாவை அறிய முடியாமல் அறியாமையில் சிக்கி கொண்டு விட்டது. அப்போ அந்த அல்ப மனதை நீக்கி தான் அந்த தூய அறிவு தான் என்று தன்னுடைய உண்மை நான் தத்துவத்தின் விழிப்பு நிலையை ஒருத்தன் உணர்ந்து கொண்டால் அவன்தான் பரமன், அவன்தான் பிரம்மம் என்று இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்போ அந்த நான் என்ற தன்னுடைய இருப்பை வந்து அவன் எப்படி உணரணும், தூய உணர்வு தூய இருப்பு என்பதாக உணரணும். தானாகவே தன்னை வெளிப்படுத்துகின்ற நிலை அது, தன்னுடைய சுயம் பிரகாசிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிலை. அதை ரமணர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்புரணம் அப்படிங்கிறாரு. தனக்குள்ளேயே அந்த ஸ்புரணம் சதா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று ஸ்புரணமாகிக் கொண்டே இருக்கிறது. அது வந்து சிதாகாச நிலை, அதாவது உள்ளே இருக்கிற சித்த ஆகாசமானது தன்னுடைய இருப்பை சதா காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதாவது உள் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்ன உடனே அப்போ நான் வேற அது வேற அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாமல் என்னுடைய இருப்புனால் அது இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பரமப்பிரகாசம் அப்படின்னு பேர். இதுதான் இங்கே மகான்கள் நமக்கு உணர்த்துகிற மிக உயரிய உபதேசம். அப்போ அப்படி தான் ரிபுகீதை வந்து இந்த விஷயத்தை சொல்லுது. அப்போ அதை நம்ம இங்கே ஆழமாக பார்க்கும்போது மேற்கொண்டு ரிபு முனிவருடைய இன்னும் சில ஆழமான கருத்துக்களை பாடல்களை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து மேக்சிமம் ரிபுகீதை வந்து என்ன நமக்கு சொல்லி புரிய வைக்குது அப்படிங்கிற ஆழமான உண்மைகளை உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ரிப்பு முனிவர் மீண்டும் பேச தொடங்குறார். இப்போ அதை பார்க்கலாம், அது என்ன சொல்கிறார் அப்படின்னு பாடல்களையும் பார்ப்போம். ஏன்னா நான் பொதுவாக அந்த ரிபுகீதையுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போனாலும் ரிபுகீதை என்ன சொல்ல வருதுங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ரிபுகீதையினுடைய பாடல்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பாடல் சொல்கிறேன். அல்பமேவ ஜகத் சர்வம் மித்யை வாச்சி சதா புத்தைஹி ஸ்வப்ன வப்தாதி லோகஸ்ய பிரத்யக்ஷம் நைவ வித்யதே. அதாவது இங்க ஞானிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இந்த பாடல் மூலமா நம்ம பார்த்தோம்னா, அல்பமேவ ஜகத் சர்வம் அப்படிங்கிற ஒரு வரியை சொல்றாரு இல்லையா, அல்பமேவ ஜகத் சர்வம் மித்யை வாசி சதா புத்தைஹி. அதாவது இந்த உலகம் வந்து ஒரு அல்பமானது. ஏன் அப்படி அல்பமா இருக்கு? அல்பம்னா என்ன? அதாவது ஒன்று மற்றது ஒன்றுக்கும் உதவாதது. இப்ப நம்ம அல்பம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்ல, என்ன அல்பத்தனமா நடந்துக்கிறேன் அப்படிங்கிறோம். அந்த வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு தான், அல்பத்தனமா நடந்துக்கிறேன் அப்படின்னா ஒன்றுக்கும் உபயோகமற்றது அப்படிங்கிறத நம்ம ஒரு அல்பமான விஷயமா பார்க்கணும் இல்லையா. அப்படித்தான் இந்த உலகம் வந்து ஒன்றுக்குமே உபயோகமற்றது அப்படின்னு மகான்கள் சொல்றதுனால நம்மளால ஏத்துக்கவே முடியல. என்னங்க ஒன்றுக்குமே உபயோகமற்றதுன்னு ஒரே வார்த்தையில சொல்றீங்க? எல்லா விஷயத்தையும் இங்கே தானே நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இதை போய் ஒன்றுக்குமே உதவாததுன்னு எப்படி இங்கே சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா அதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சர்வம் மித்தியை வாசித் சதா புத்தைகி, இங்கே எல்லாமே தோன்றி மறைகின்ற மித்தியா அப்படிங்கிறாங்க. மித்தியான்னா நம்ம வந்து அதை எப்படி பார்க்குறோம்? ஒரு தோற்றம் மாத்திரமே. அந்த தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிய வச்சோம்? காணல் நீர் மாதிரி. இப்போ நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் தண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. அப்போ தூரத்தில் தண்ணி ஓடுதான்னு அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா தண்ணியை காணும். ஆனால் தண்ணி தோன்றிச்சே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, உண்மை மாதிரி இருந்ததா இல்லையா? தண்ணியே ஓடுற மாதிரி இருந்தது. நீங்களே பாட்டில் எடுத்துகிட்டு போய் மொண்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிங்க. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா சுத்தமாக தண்ணியே ஓடலை. அப்போ ஒரு தோற்ற மாயை. அப்போ காணல் நீர் எப்படி கண்ணை ஏமாத்துதோ தோன்றி மறைகிறதோ, இதே கண்ணு தான் பார்த்துச்சிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் அதே கண்ணில் தாங்க இப்போ அந்த தண்ணியை காணோம். இதை ஏற்றுக்க முடியுதா இல்லையா? உங்களால் ஏற்றுத்தான் ஆகணும். ஏன்னா எல்லோருக்கும் அனுபவம், காணல் நீர் எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த உலகம் இப்படி தோன்றி மறைகிறது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் மைண்டினுடைய பிளே. மனசு என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கும். காணல் நீர் அது தெரிஞ்சுதுங்க, நான் பார்த்தா தூரத்தில் தண்ணி மாதிரி தெரிஞ்சுது, பக்கத்தில் போனால் தண்ணி மாதிரி தெரியல. ஆனால் உலகமே அப்படி பொய்யா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? உலகம் பொய்ன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? எல்லாம் எனக்கு அனுபவத்துக்கு இருக்கே அப்படின்னு இதே மனசு தான் சொல்லுது. அப்போ காணல் நீர் கூட தான் அனுபவத்துக்கு இருந்துச்சுங்க. காணல் நீர் கூட தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் அனுபவத்துக்கே வந்தது. ஆனால் ஏன் அதை பயன்படுத்த முடியல? அது மாதிரி இந்த உலகமும் உண்மையிலேயே உங்களுடைய அனுபவத்தில் இல்லை. ஏன்னா இது மனதனுடைய பிளே. ஏன் இந்த மனதனுடைய பிளேன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மனசு உங்களை எப்படி ஏமாத்துது? காணல் நீரை காட்டி உங்களை எப்படி ஏமாத்துது? அந்த காணல் நீரை காட்டி மனசு மட்டுமா உங்களை ஏமாத்துது? கண்ணு கூட ஏமாத்துதுங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், கண்ணு கூட உங்களை ஏமாத்துது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், எம்ஜிஆர் பாடல். அப்போ கண்ணை நம்பாம இருக்கணும், ஏன்னா அது உண்மையா இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்குது. ஆனா சத்தியமான விசாரித்து பார்த்தா இல்லவே இல்லை, அப்படி ஒரு தண்ணி ஓடவே இல்லை. அது மாதிரி இந்த உலகமும் இதே கண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையானா இல்லையே. ஏன் இல்லை? எப்போ இல்லாமல் போச்சு இந்த உலகம்? தூங்கும்போது இல்லாமல் போச்சு. அப்புறம் நம்ம மரணம் அடைஞ்ச பிறகு இல்லாமல் போயிடுது. தாத்தா பாட்டிகள்லாம் இல்லை. அப்போ எப்போ இருக்குது? இந்த புலன்களும் இந்த மனசும் இந்த உடம்பும் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த உடம்பும் மனசும் புலன்களும் இழந்துட்டால் இந்த உலகம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து போகிற இந்த உடம்பு மனசு உண்மையா? இந்த உடம்பு மனசு வந்து போகிறதுனால வந்து போகிற உலகம் உண்மையா? இதை நீங்கள் தான் விசாரணை பண்ணி பார்க்கணும். வேற யார் விசாரித்து பார்ப்பாங்க? ஒரு கல் மண் விசாரணை பண்ணி பார்க்குமா, இல்லை ஒரு ஆடு மாடு விசாரணை பண்ணி பார்க்குமா? அதுங்களுக்கெல்லாம் அந்த அறிவு கிடையாது, அதுக்கு விசாரணை பண்ண முடியாது. ஆனால் மனிதனாக வந்திருக்கிற நாம மட்டும்தான் நம்முடைய பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி எது நல்லது எது கெட்டதுன்னு அப்படி விவேகத்தினால விசாரணை பண்ணி பார்த்தா, ஓ இங்கே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குடாப்பா, ஏதோ ஒன்று வெத்தை காட்டிக்கிட்டு இருக்க மைண்டு, எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துது, அப்படியே இருக்கிற மாதிரி காட்டுது அப்புறம் அப்படியே இல்லாமல் பண்ணிடுது, காணல் நீர் இருக்கிற மாதிரி காட்டுது இல்லாமல் பண்ணிடுது. ஆனால் இதே கண்ணு தான் அதை பார்த்துச்சு, இப்போ இதே கண்ணு தான் அது இல்லைங்கிறதையும் ஏற்றுக்குது. அப்போ இதே மனசு தான் அதை அப்போ தண்ணின்னு நினச்சிது, இப்போ இதே மனசு தான் அது தண்ணி இல்லைங்கிறத ஒத்துக்குது. அப்போ இதே மனசு தான் இந்த உலகம்னு பார்க்குது. விசாரித்து பார்த்தால் இந்த உலகம் இல்லை என்பதையும் ஒப்புக்கொள்ளும், ஒத்துக்குதான் வேணும். அப்போ அதை தான் எங்கள் ஞானிகள் சொல்கிறாங்க, இந்த உலகம் மிகவும் அல்பமானது, அல்பமேவ ஜகத்து சர்வம் மித்தியை வாசித் சதா புத்தகி. விசாரித்து பார்த்தால் இங்கு இருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் கனவில் காணும் உலகம் போல உண்மை போன்று தெரிகிறது. ஸ்வப்னப்தாதி லோகசிய பிரத்யட்சம் நைவ வித்தியதே. இந்த அடுத்த லைன்ல சொல்றாரு, அதாவது இந்த கனவு காணும் போது எப்படி அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கனவுல காண்ற காட்சி எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கு, அந்த கனவு களைகிற வரைக்கும் உண்மை, ஆனா கனவு களைஞ்சு நீங்க விழிச்சுக்கிட்ட பிறகு பார்த்த உடனே அத்தனையும் போய். அப்ப அது மாதிரி கனவு காணும் உலகம் போல இந்த உலகமும் நனவு உலகமும் உண்மை போன்று தெரிகிறது, ஆனால் விசாரித்து பார்த்த விவேகிக்கு இது உண்மை அல்ல என்பது புரியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்க சொல்றாங்க இல்லையா. அப்ப நாம் இதை விசாரித்து பார்க்கணும். அப்படி விசாரித்து பார்க்கிறவன் தான் விவேகி. இதை விசாரிக்கவே எனக்கு தெரியலைங்க, அது தெரிஞ்சா என்ன தெரியாட்டு எனக்கு என்னங்க, நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் வச்சுக்கிங்களேன், அவன் எதுக்கு மனித பிறவிக்கு வரணும்னு நம்ம கேட்போம். ஏன்னா இந்த கல், மண், ஆடு, மாடு, கோழி இதுக்கெல்லாம் வந்து எந்த அவசியமே தேவையில்லை. அது உலகம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டு என்ன, அதனுடைய வாழ்க்கை என்ன, காலையில் எழுந்திருக்கணும், உணவை தேடி அலையணும், அங்கிங்க சுற்றி சுற்றி வேட்டையாடி உணவை பிடிச்சிக்கணும், பசி ஆறினவுடனே போய் படுத்துக்கணும், அப்புறம் கூட ஆண்ணாயோ பெண்ணாயோ கூடி குழந்தை குட்டி பெற்றுக்கணும், குடும்பம் நடத்தணும், அப்புறம் அது உடம்பை விட்டுட்டு போகணும். அப்போ இதுதானே மிருகம் வரைக்கும் வாழுதுங்க. அப்போ மனுஷனும் இதே மாதிரி வந்து இதே மாதிரி பணத்தை நோக்கி ஓடுறது, பொருளாதாரத்துக்காக அங்கிங்க ஏதாவது வித்தியை பண்ணுறது, குரடு வித்தை குரலி வித்தையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணி பணத்தை ஈட்டுறது, அதுக்கு பல பொய் சொல்கிறது, மக்களை ஏமாத்துறது, அப்புறம் வந்து அதில் வாழ்கிற வாழ்க்கையை ஆடம்பரமாக மாற்றிக்கிறது எல்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு வாழ்ந்து அவனும் அந்த மிருகம் மாதிரியே சுகத்துக்கங்கள் அடைகிறது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, செத்து போகிறது. அப்போ என்ன வித்தியாசம், ஒன்று வித்தியாசம் இல்லை. ஆனால் இங்கே அப்படி சாஸ்திரம் சொல்ல வரல. மனித அறிவுக்குள்ளே வந்தோம்னா என்ன வித்தியாசம், பகுத்தறிவு தான் வித்தியாசம். அப்போ நம்ம பகுத்து பிரித்து பார்க்கணும் எது நித்தியமாக இங்கே உண்மையிலே இருக்குது, இங்கே தோன்றி மறைவது எது. அப்போ ஏன் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க இன்றைக்கி இல்லை, என் தாத்தா பாட்டி இருந்தாங்க இன்றைக்கி இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே கண்ணெதிரிலே ஒருத்தர் வந்து போகிறாங்களே, நம்ம கண்ணெதிரிலே ஒருத்தர் இருக்கிறாங்க காணாமல் போயிடுறாங்க. அப்போ நம்ம கண்ணெதிரிலே நேற்று இருந்த பொருள் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற பொருள் நாளைக்கு இல்லாமல் போகுது. அப்போ இந்த மாற்றங்கள் ஏன், அப்போ இதில் உண்மையாக எது இருக்குது எது இல்லை, அப்போ எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற ஒரு விசாரணையை விவேகி மட்டும்தான் பண்ணுவான். அந்த விவேகம் இருக்கிறவன் தான் மனிதனாக பார்க்கப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதன் அதை விவேகத்தினால விழித்து கொண்டான்னா அவனுக்கு தெரியும் இந்த உலகம் என்பது கனவு போல தோன்றி மறைகின்றது, அது மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்திருக்கிறது, மற்றபடி நிஜத்தில் இப்படி ஒரு உண்மை உலகம் இல்லவே இல்லை. இது ஏற்றுக்க முடியுமான்னா, இதை ஏற்றுக்கிட்டாதான் நீங்க மனித பிறவியினுடைய பரிமாணத்துக்குள்ள வந்ததுக்கு அடையாளம். ஏற்றுக்க முடியல அப்படின்னா அப்ப அந்த மிருகத்துக்கு உண்டான வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றுதான் அப்படிங்கிறது சொல்லாம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா வேற என்ன, மிருகத்துக்கு போய் இதெல்லாம் சொல்லி நீ ஏத்துத்தான் ஆகணும்னு சொன்னா அது நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, இதை ஏத்துக்கு வேற நான் செய்யணுமா அப்படின்னு திருப்பி கேட்டுடும். இங்க மனிதனுக்கு அப்படி இல்லை, விசாரித்து பார்க்கணும், விவேகத்தை வச்சு இவர் என்னதான் சொல்ல வராங்க, சாஸ்திரம் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால விழிச்சு இந்த கண்ணு எப்படி நம்ம காட்சியில ஏமாத்துது, மனசு எப்படி இந்த உலகத்தை ஏமாத்துது, இந்த உறவுகள் எப்படி நம்மளை ஏமாத்துது, எதுவுமே சாஸ்வதம் இல்லை, எதுவுமே சத்தியம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே கூட வராது. ஏன்னா இங்க ஏதாவது கூட வருமா, நான் நாளைக்கு சாக போறேன் அதனால இத்தனை நாள் என்னோட மனைவியா வாழ்ந்தேன், சரி வா நானும் நீ ஒட்டுக்கா சேர்ந்து சாகலாம் அப்படின்னு கூட கூட்டு போக முடியுமா, அப்படி கூட கூட்டு போன பிறகு வேணா மறு உலகத்துல அதே மனைவியோட வாழ முடியுமா. இந்த ஒரு மூடத்தனத்தையும் இதே சமுதாயம் பண்ணிச்சு, அதுக்கு பேர் தான் உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது சமுதாயம் என்ன பண்ணுது, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க, கணவன் இறக்கும் போது கணவன் சொல்லிட்டான் இத்தனை நாள் என் கூடவே வாழ்ந்தல்ல, நான் செத்த பிறகு நீ தனியாக இருந்து என்ன பண்ண போறேன், என் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு கூடவே கூட்டு போய் கட்டாயப்படுத்தி மனைவியை கூடவே எடுத்துட்டு போயிட்ட கணவன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்தது இல்லையா. அப்போ அப்படி கூடவே மனைவியை இழுத்துட்டு போய் மனைவியை சாகடிக்கிறதுல என்ன சந்தோஷம் அவனுக்கு வரப்போகுது, அவனே உடம்பு விட்டுட்டு போன பிறகு அவன் எங்கே போகிறான்னு தெரிய போறது இல்லை. இதில் கூட மனைவி வேற இழுத்துட்டு போய் அவன் மனைவியோட அடுத்த வாழ்க்கையை வாழ போறானா, அது நடக்க போறதும் இல்லை. அப்போ என்ன காரணம், இதுதான் அந்த பரிமாணத்துல மனிதர்கள் வளராத காலம், அதாவது மனித அறிவு மேம்படாத காலத்துல இது மாதிரி மட்டமான காரியங்களை எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை இன்றைக்கு வரைக்கும் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா விட முடியாததுதான், மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த எண்ணத்தினுடைய தீவிரமோ நாட்டமோ என்ன பண்ணுதுன்னா அவங்களை அபிமானம் பண்ண வைக்குது, பற்று பண்ண வைக்குது. அப்ப அதனால நான் இறந்துட்டா இவங்களும் இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்மணிகள்லாம் இருக்காங்க, அப்படி நினைக்கிற ஆண்கள் எல்லாம் இருக்காங்க, நிறைய டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறோம். நானே சாக போறேன், என் குழந்தைகளையும் கையோடு சாக அடிச்சிடறேன் அப்படின்ட்டு அவ சாகும்போதே தன்னுடைய கை குழந்தைகளே கொண்டுட்டு செத்து போற தாய்மார்கள் எல்லாம் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். ஏமா நீ தான் செத்து போன, அந்த ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணிச்சுன்னா அவங்களும் இரு வாழக்கூடாது, நான் தானே பெத்தேன் நானே கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் பண்ற தவறுகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்ப இதுல இருந்து என்னன்னா, மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் மன வளர்ச்சி அடையவே இல்லை, மன முதிர்ச்சி பெறவே இல்லை, ஆனா மனிதனாக உடம்பு எடுத்து வந்துட்டாங்க. அப்படிதான் நிறைய மனிதர்கள் நம்ம பாக்குறோம். அதை தான் ஞானிகள் இங்க சொல்றாங்க. இங்க வந்து யாருக்கு இது புரியும்னா, விவேகத்தினால் விழித்து கொண்டவனுக்கு தான் இது புரியும், இந்த உலகம் எப்படி, இறைவன் யார், நான் யார் அப்படிங்கிறது. அப்ப இந்த உலகம் உண்மையில் அல்பமானது, இதில் தோன்றி மறையக்கூடியதனால் இதை மித்யா மாய என்று சொல்கிறோம். மித்யா என்றால் வெறும் தோற்றம் மாத்திரமே, காணல் நீர் போன்றது. ஆனால் அது எப்படி, கனவில் காணும் உலகம் போல உண்மை போன்று தெரிகிறது, ஆனால் கனவு கலைந்தவுடன் அது பொய்யாகி விடுகிறது. அதுபோல இங்கு வாழுகின்ற வரைக்கும் இது உண்மை போல தெரிகிறது, விசாரித்து பார்த்த விவேகிக்கு இது பொய் என்று தெரிகிறது. அப்படி விசாரித்து பார்த்த விவேகி தான் இந்த உலகத்தை பொய்யாக பார்க்கிறான், மாயை என்று பார்க்கிறான், மித்யா என்று பார்க்கிறான், இதில் அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொள்கிறான். அவனுக்கு இந்த உலகத்தினால் சுகதூக்கங்கள் கிடையாது. அதாவது இந்த ரிபுகீதையினுடைய இந்த மந்திரம் இந்த செயல் சொல்லுது. அடுத்தது சொல்றாரு, ஸ்வப்னோதிதோ யதா சந்தூர்ணா ஜானாதி ஸ்வப்னவம் ததோ த்ரிதோ மகா மாயேன ஜானாதி கதாச்சனா. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஸ்வப்னோதிதோ யதா ஜந்துர்ண ஜானாதி ஸ்வப்னவம், ஒருவன் கனவிலிருந்து விழித்து எழுந்த பிறகு கனவின் நிஜ சக்தியை அறிந்து கொண்டது போல, கனவிலிருந்து விழித்து எழுந்த பிறகு அந்த கனவனுடைய சக்தியை அவன் வந்து எப்போ தெரிஞ்சுக்கிறான், விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு தெரிஞ்சுக்கிறான். ஓ அப்ப கனவு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு, உண்மையான உலகம் மாதிரியே இருந்ததே, அங்கே அப்படியே நாய் துரத்தும் போது நான் பதறிக்கிட்டு ஓடி வந்தேனே, உண்மையான நாய், உண்மையான சம்பவம், நான் பயந்துக்கிட்டு ஓடுறேன், அவ்வளவோ அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மை. அப்போ கனவிலிருந்து விழித்து எழுந்த பிறகு கனவின் நிஜ சக்தியை அறிந்து கொண்டது போல மகா மாயையை தாண்டி உயர்ந்த மனிதன். அடுத்தலையும் சொல்றார், ததோத்ரிதோ மகா மாயேன்ன ஜானாத்தி கதாச்சனா. மகா மாயையை தாண்டி உயர்ந்த மனிதன், உயர்ந்த உத்தமன் பலவித தோற்றங்களை கண்டு கலக்கம் அடைய மாட்டான். அப்ப இங்க விவேகத்தினால விழித்து கொண்டவனுக்கு எப்படி கனவுலிருந்து விழித்த பிறகு அந்த கனவு உலகம் பொய் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிகிறதோ, அது மாதிரி விழிப்பு நிலையிலேயே தன்னை விழித்து கொண்டவனுக்கு இந்த உலகம் என்பது பொய் என்று தெரிந்து கொண்ட பிறகு இதில் கலக்கம் அடைய மாட்டான். அப்ப ஞானிகள் அதனாலதான் கலக்கம் அடைவதில்லை. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த உலகம் வந்து ஒரு திரைப்படம் மாதிரி பார்ப்பாங்க, இது ஒரு மாயம், தோன்றி மறைகிறது, மித்தியா, இது ஒரு தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு போய் சுகத்தூக்கங்களில் சிக்க மாட்டாங்க, அதை ரொம்ப சீரியஸ் ஆக்கிக்க மாட்டாங்க. ஐயோ இது இந்த சம்பவம் பண்ணியே ஆகணும், இது பண்ணவே முடியல அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் அப்டேட் ஆகிடுச்சு. அதாவது இந்த மாதிரி விவேகத்தில் வந்து அவங்க விழித்து கொண்ட பரிமாணம் அவரை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஏழாம் அறிவு பரிமாணமாக பார்க்குறோம். அதாவது மனிதனுடைய அறிவு பரிமாணம் வந்து படிப்படியாக உயர்ந்து வரணும். இப்போ நாமளே வந்து ஆறாம் அறிவு பரிமாணம் வரைக்கும் நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல, உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, இறைவன் யார், நான் யார் அப்படின்னு புரியாது. ஏன்னா அதெல்லாம் மிருகம் வரைக்கும் ஐந்து அறிவு பரிமாணத்துக்குள்ளே நம்ம பயணம் பண்ணுறோம். ஐந்து அறிவுங்கிறது என்ன, புலன்கள் மட்டும் இல்லை, மனம் வந்து பகுத்தறிவு தன்மையை அடையாததுனால நம்ம ஐந்து அறிவை மட்டும் அங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் மனிதன் என்ற நிலைக்கு வந்த பிறகு மிருகங்களுக்கு இருப்பது போலவே நமக்கு ஐந்து புலன்கள் இருந்தாலும் ஆறாம் அறிவாகிய மனசுக்கு வந்து பகுத்தறிவும் தன்மை இருக்கு. ஏன்னா அந்த மனது வந்து நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை விசாரித்து தெரிந்து கொள்கிறது. புத்திசாலித்தனம் என்பது மிருகத்துக்கும் உண்டு நமக்கும் உண்டு. நீங்க வந்து மிருகத்துக்கு என்னங்க புத்தி இல்லையான்னு கேட்டா, புத்தி இருக்கு. மனிதனுக்கு புத்தி இல்லையா, புத்தி இருக்கு. அப்ப எந்த இடத்துல மனிதன் மேம்படுறான் அப்படின்னா, இப்ப மிருகத்துக்கு நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை பாடங்களை சொன்னா புரியாது, ஆனா மனிதனுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை பாடங்களை சொன்னா புரியும். அப்போ இங்கே மனித பரிமாணம் அப்படிங்கிறது எந்த இடத்துல மாறுபடுது அப்படின்னா, கல்வியினால் மனிதன் மாறுபடுகிறான். கற்றுக்கொள்கின்ற கல்வியினால அந்த உண்மைத்தன்மையை உணர முடியும் மனிதனால் மட்டும்தான். மற்ற ஜீவராசிகளால் அந்த கல்வியை கொடுத்தாலும் கேட்டு புரிஞ்சிக்க முடியாது, அதனால் ஒரு மிருகத்துக்கு போய் பாடம் எடுக்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு நம்ம பாடம் எடுக்கும்போது இந்த மாதிரி உயரிய விஷயங்களை உள்ள கொடுக்கும்போது அவன் தனக்குள்ள சுய அறிவை விசாரணை பண்ணி பார்ப்பான், சாஸ்திரம் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை, இது எப்படி ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு அப்ளை ஆகுது. சொன்ன மாதிரி நான் தூங்கும்போது நான் என்னை விட்டுட்டேன், அப்போ நான் மரணத்துலேயும் இந்த உலகத்தை விட்டுட போகிறேன், அப்போ மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போகிறேன், அப்போ வாழும்போது நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், அப்போ வாழ்வதற்கு முன்னாடி இந்த பிறப்புக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு ஏராளமான கேள்விகளை யார் எழுப்ப முடியும்,
ஒரு நாயோ ஒரு மாடோ எழுப்பாது. ஒரு மனிதன் தான் இதெல்லாம் எழுப்ப முடியும். ஏன் அப்படின்னா, அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல புத்தி சக்தியில உயர்ந்து வந்த மனிதன் இடத்துல இந்த கேள்விகள் எழுந்திருக்கும் போதுதான் இதற்கு விடை தேட வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படுது. அப்ப அந்த விடை தேடுவதற்கு அவன் முயற்சி எடுக்கும் போதுதான் அவனுக்கு இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வி தேவைப்படுது. அப்ப இந்த கல்வி அவனுக்கு கொடுக்கப்படும் போது மட்டும்தான் அவன் கல்வியை உள்வாங்கி அந்த கல்வி அறிவினால, இந்த ஞானத்தினால தன்னை உண்மை தன்மையை உணர்கிறான். மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு மகான்கள் சுட்டி காட்டுறதையும் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப கனவிலிருந்து விழித்து எழுந்த பிறகு எப்படி கனவு காட்சிகள் நிஜ சக்தியினுடைய இதை நம்ம உணர்ந்து கொள்கிறோமோ, கனவு நிலையிலிருந்து விழித்த பிறகு இங்க நீங்க வாழும் போதே இந்த நனவு நிலையிலேயே நீங்க விவேகத்தை அடைந்த ஞானி ஆயிட்டீங்கன்னா, உயர்ந்த உத்தமனா மாறிட்டீங்கன்னா, அதாவது மனித நிலையிலிருந்து தெய்வீகத்தன்மையை அடைந்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த உலகம் என்பது என் மீது ஏற்றி வைக்கின்ற ஒரு படம் அப்படின்னு புரிஞ்சிடும். அப்ப அதனால நீங்க இதுல கலக்கம் அடைய மாட்டீங்க. கனவு கண்ட பிறகு அந்த கனவுல புளி துரத்ததை பத்தி நீங்க நனவுல கலக்கம் அடையாதது போல, நனவு உலகத்திலேயே நீங்க விழித்து கொண்ட பிறகு உங்களுக்கு இந்த உலகத்தினால கலக்கம் உண்டாகாது, கவலைகள் வராது, சுகதுக்கங்கள் தோன்றாது அப்படிங்கிற ஒரு அடிப்படைகளை இந்த பாடல்ல புரிய வைக்கிறார். அப்படிதான் இந்த ரிபுகதை ஆழமா விஷயங்களை சொல்ல வருது. அடுத்த பாடல் சொல்றாரு பாருங்க. நா ஜ்நாதா நாபி நேயஸ்து ஞாபி ஞானம் முயத்னதகா ஸ்வரூபம் கேவலம் நித்யம் பிரம்மா வாஸ்தி நிரந்தரம். இந்த பாடல் என்ன பொருள் புரிய வைக்குது அப்படின்னா, ந ஞாதா நாபி நேயஸ்து, அதாவது அறிவதற்கு அப்படின்ட்டு ஒரு தனி அறிவு இங்க இல்லவே இல்லை. நேயம் நாத்தா அப்படின்லாம் படிப்போம், அந்த மாதிரி இங்க இந்த அந்த விஷயத்தை இங்க பேசுறார் விபுமுனிவர். அதாவது இப்போ நான் ஏதோ ஒன்று அறிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு தனியா ஒரு அறிவு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்க உங்களுக்கு வேறாக ஒரு விஷயத்தை அறிய வேண்டியதும் கிடையாது. ஏன்னா அறிவின் இடத்துல எந்த முயற்சியும் கிடையாது. ஏன்னா அது எப்பொழுதும் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் நித்தியமாய் இருக்கின்ற ஒரு பூரண பொருள் அது. அந்த பூரண பொருளிடத்துல ஒரு சிறு களங்கம் கூட கிடையாது. ஏன்னா அது பரம்பொருளுடைய சுத்தமான ஸ்வரூபம். அதுதான் சொல்றாரு, ஸ்வரூபம் கேவலம் நித்தியம் பிரம்மை வாஸ்தி நிரந்தரம். அந்த பிரம்மம் எப்பொழுதும் சதா இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் மீது எதுவும் ஒட்டவும் முடியாது, அதன் மீது எதுவும் ஏற்றி வைக்கவும் முடியாது. ஏனென்றால் அது கேவலம், தனித்தது. கேவலம் அப்படிங்கிறது இங்க சான்ஸ்கிரிட் வேர்டு, நம்ம தமிழ் கேவலம் கிடையாது. அப்ப கேவலமா இருக்குன்னா தனித்து இருக்கிறது, தன்னில் தானாய் தனித்து நித்தியமாய் நிதர்சனமாய் சுத்தமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எதுவுமே ஒட்டாது. அப்ப ஒட்டுவது போல காணப்படுவதெல்லாம் எப்படின்னா, இங்க மனசு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு நான் ஏதோ இதை அடைய போறேன், இதை அடைஞ்சிட்டேன், அல்லது நான் இப்படி மாறப்போறேன், இப்படி மாறிட்டேன் அப்படின்னு நீங்க என்னென்ன விசேஷ சுகங்களை உள்வாங்கி வச்சிருக்கீங்களோ அது பூரா மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க செய்ய வேண்டியது என்ன, தவறாக உங்களிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை இறக்கி வச்சா போதும். அப்ப தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை இறக்கி வைக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம எப்படி ஓமானம் கொடுத்தோம், அந்த வெள்ளை நிற பளிங்கு போன்ற ஸ்படிக கல்லின் மீது ஒரு செம்பருத்தி மலருடைய சிவந்த நிறம் ஏறி உக்காந்துக்குச்சு. ஆனா அந்த சிவந்த நிறம் அந்த பளிங்கு கண்ணாடிக்கல் மீது ஏறி உக்காந்துட்டதுக்கு காரணம் என்ன, அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலர் தான் காரணம். ஆனா அந்த அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலர்னால நிறம் மாறியது போல காணப்படுகின்ற கண்ணாடிக்கல்ல தொடைச்சாலும் போகாது, கழுவுனாலும் போகாது. செய்ய வேண்டியது என்ன, அந்த மலரை தூக்கி தூரம் போட்டா போதும், அந்த கண்ணாடிக்கல் மீண்டும் தன்னுடைய சுயத்துக்கு தன்னுடைய சொரூபத்துக்கு இயல்பு நிலைக்கு பளிங்கு போல திரும்பிவிடும். அது மாதிரி நீங்க உண்மையிலேயே யாருங்க அப்படின்னா, ஆத்மா அறிவு பிரம்மம். ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு உருவமே கிடையாது, நீங்க நிர்குண வடிவமா இருக்கிறீங்க. ஆனா உங்கள் இடத்திலே இந்த உலகமும் இந்த உடலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த உடல் இருக்கிறதுனால மனசு உண்டாகி இந்த மனம்தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கு, எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. இது பேனா, இது பென்சில், இது கேலக்சி அப்படின்ட்டு இவ்வளவு விஷயத்தையும் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது மாதிரி ஏற்றி வைத்து கொண்ட நிலைப்பாடு உண்மையில் ஆத்மாவின் இடத்துல ஒட்டவே இல்லை. அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல் இடத்துல அந்த நிறம் ஒட்டவே இல்லை. ஒட்டியது போல காணப்படுவதற்கு அதன் அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலர் என்பது போல, இங்க அறியாமையால் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினால் இந்த உலகம் உங்களுக்கு இப்படி தெரிகிறது. இங்க நல்ல உலகமா தெரியும் சிலருக்கு, கெட்ட உலகமா சிலருக்கு தெரியும், சிலருக்கு துக்க உலகமா தெரியும், சிலருக்கு ஆனந்த உலகமா தெரியும், சிலருக்கு பேய் பிடிச்ச உலகமா தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனோபாவம் தான் அவங்க வாழ்க்கையை வாழ வைக்குது. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க எல்லாம் மனதனுடைய விளையாட்டு. அது அடுத்த மந்திரத்தில் சொல்றாரு, எத்த எத்த மனோயாத்தி தத்ர தத்ரைவ திஷ்டதி.
எத்ர நைவாஸ்தி தத்துவம் தத்துவமே வகை திஷ்டதி, எங்கு மனம் ஓடுகிறதோ அங்கு அது நிற்கிறது போல தோன்றும், ஆனால் நிஜத்தில் எங்கும் பரம தத்துவமே நிறைந்துள்ளது, மனம் செல்வதற்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை அடுத்த மந்திரத்துல சொல்லிட்டார். எத்ர எத்ர மனோயாத்தி, எங்கெல்லாம் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ தத்ர தத்ரைவ திஷ்டதி, அங்கு அது இருப்பது போல தெரியும், அங்கு அது நிற்பது போல புழங்குவது போல தெரியும், ஆனா உண்மையை விசாரித்து பார்த்தீங்கன்னா இங்கு மனம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அங்க அறிவு மட்டும்தான் இருக்கு, அந்த பரம தத்துவம் மட்டும்தான் இருக்கின்றது. அப்ப மனம் வருவதற்கும் போவதற்குமான ஒரு இடமே இல்லவே இல்லை, ஏனென்றால் இங்கு இருப்பு மட்டுமே இருக்கிறது. அப்ப அந்த இருப்பின் இடத்துல வந்து ஏற்றி வைக்கப்பட்டது போல ஒரு நிறம் மாறிவிட்டது அந்த கண்ணாடி கல்லுல, ஆனா அது கண்ணாடிக்கல் களங்கம் அடைவது கிடையாதது போல இங்க ஆத்மா தூய அறிவு களங்கம் அடைவது கிடையாது. அப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும், அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க உண்மையிலேயே ஆத்மா தான், நீங்க இந்த உடலோ மனசோ கிடையாது அப்படிங்கறத தான் இங்க ரிபுமணிவர் ரொம்ப ஆழமா நமக்கு புரிய வச்சுக்கிட்டே வர்றார். அப்ப இந்த நிலையை நாம நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, முதல்ல சாட்சி பாவனைக்கு வந்துடுங்க. நீங்க முதல்ல சாட்சி பாவனையை பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் அப்படி வேடிக்கை பாருங்க, நடக்கிறது நடக்கட்டும், நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது, நிகழ்வை நீங்க தடுக்க முடியாது, எல்லாம் நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுவேன், நீங்க வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளன் ஆகணும் அப்படின்ட்டு இன்னொருத்தனை பார்த்து நீங்க வெற்றியாளனாக ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஏன் உங்களால் ஆக முடிய மாட்டேங்குது, அவனால் ஆகிட்டா உங்களால் ஆக முடிய மாட்டேங்குது, அவனுக்கு அதே ரெண்டு கை தான், உங்களுக்கு அதே ரெண்டு கை தான், அவனுக்கு அதே ரெண்டு கால் தான், உங்களுக்கு அதே ரெண்டு கால் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா அவன் ஜெயிச்சுட்டா உங்களால ஜெயிக்க முடியல, என்ன காரணம் விசாரித்து பார்த்தா இங்க அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தான் காரணம். நம்முடைய மனோபாவம் வேற, அவருடைய மனோபாவம் வேற, அவனுடைய வாழ்க்கை முறை வேற, நம்முடைய வாழ்க்கை முறை வேற, இங்க எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு யூனிக் இருக்கு. அதாவது இங்க என்ன மாதிரி நீங்க இருக்க முடியாது, உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது, அது மாதிரி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வேறு வேறு தனித்துவ விஷயங்கள்ல தனித்தனிய விவகாரங்கள்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம அதை பார்த்து நாம் அப்படி மாறணும் அப்படின்னு நினைச்சா அப்படி மாறிட முடியாது. நம்முடைய படத்துல அந்த சீன் இருந்தா தான் மாற முடியும், அதை நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க பணக்காரன் ஆகணும்னு ஒரு சீன் இருந்தா தான் நீங்க பணக்காரன் ஆக முடியும், அப்படி ஒரு சீன் உங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னா அந்த சீன்ல நீங்க வரவே முடியாது. அப்ப நீங்க என்ன தலைகில முயற்சி எடுத்தாலும் நீங்க பணக்காரன் ஆகவே முடியாது. அப்ப நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் ஆக முடியலைதான் காரணம். அப்ப அதுக்கு நான் எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி அவமானம் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓயாம உழைக்கிறீங்க, நிறைய பணம் சேர்த்திட்டீங்க, பல லட்சங்கள் பல கோடிகள் சேர்த்திட்டீங்க, ஆனா பணம் செலவாகணுங்கிறதுக்காக நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? பணம் செலவு பண்ணணுங்கிறதுக்காக நான் இருங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதுக்காக ஒரு உழைப்பு தனியா உழைக்கிறேன் அப்படின்னு நீங்க தனியா ஏதாவது எஃபர்ட்ஸ் போடுறீங்களா? ஒரு எஃபர்ட்ஸும் போட வேண்டாம், சும்மா உட்காந்துருந்தாலே பணம் செலவாகும். ஏன் அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் ஓடணும், செலவு பண்றதுக்கு நீங்க ஓட வேண்டியதே இல்லைங்கிற நியதி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுக்கு தான் நான் உதாரணம்லாம் எப்படி சொல்லுவேன், ஒருத்தன் பயங்கர கஷ்டப்பட்டு 10 வருஷமா பணம் சேர்த்திருப்பான், ஒரு நாள் பைக்கில் போய் விழுந்து அடிபட்ட உடனே அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எலும்பு முறிவுக்கே 10 லட்சம் செலவாகும். அப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி எலும்பு முறிஞ்சு போச்சுன்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுறான் ஒரே நாளில், அந்த ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு. ஆனால் அந்த ஒரு நாளில் அவன் செலவு பண்ண அந்த 10 லட்சத்தை அவன் 10 வருஷமாக பாடுபட்டு சேர்த்திருக்கிறான், அந்த 10 லட்சத்தை 10 வருஷமாக பாடுபட்டு சேர்த்திருக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ 10 வருஷம் பாடுபட்டு 10 லட்சம் ரூபா சேர்த்துறவன் 10 நிமிஷத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் செலவு செய்ய முடியும்னா, இதுக்கு ஏதாவது அவன் முயற்சி எடுத்தானான்னு நான் கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் பாடுபட்டு சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்தியப்பா, அதே நீ செலவு பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதுமே, 10 வருஷம் தேவையே இல்லை இல்லையா? அப்போ இதை அப்படியே திருப்பி போடுங்க, ரிவர்ஸில் போடுங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு வரணும்னா வரும், நீங்கள் பயங்கரமாக சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் போகணும்னா போயிடும். அப்போ இங்கே எதுவுமே நீங்கள் எடுக்கிற முயற்சி கிடையாது, எல்லாமே நிகழ்வில் நடந்துக்கிட்டு இருக்கு, எடுக்கப்பட்ட படம் ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா பாருங்க, வேடிக்கை பாருங்க, எல்லாம் வரும் போகும், நடக்கிறது நடக்கும், நிகழ்வுல வந்துகிட்டே இருக்கும், சீன் எல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டியதே இல்லை, அப்படியே அந்த சீனை ஏற்றுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன வரணும்னு நீதி இருக்கோ அந்த நீதியை நோக்கி தானாகவே திருப்பிடும், அந்த இயற்கை வந்து தானாகவே உங்களை திருப்பி விடும். நீங்கள் அதை திருப்ப அனுமதிக்காமல் அதை எதிர்த்து போராடுறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் வந்து நிகழ்வுல பயணம் பண்ணாமல் நான் ஏதோ மாற்ற போறேன் அப்படின்னு நீங்க உங்க தனித்துவமான அறிவு வச்சுக்கிட்டு முயற்சி எடுக்கிறீங்க பாருங்க, அந்த முயற்சி தான் நீங்க அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க, அந்த மல்லு கட்டுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் மைண்டினுடைய பிளே. அப்ப இது புரிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு வரும்னா வரும், போகணும்னா போகும், நீங்கள் சும்மா இருந்தால் போதும். இதுதான் ஞானிகளுடைய நிலை. ஞானிகளுக்கு இது புரிஞ்சு போன பிறகு இங்கே உழைக்கணுங்கிறது இல்லை, சோம்பேறியாக இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவங்க ரோலை அழகாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரோலில் என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போகும். அதனால் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. சுகத்துக்கம் அவங்களுக்கு கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, பெருமையும் சிறுமையும் அவங்களிடத்துல கிடையாது. ஒருத்தன் புகழ்றாங்கிறதுக்காக மன மகிழ்ச்சி கொள்ள மாட்டாங்க, ஒருத்தன் இகழ்றாங்கிறதுக்காக துன்பம் அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க சமமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க, அப்படி எதிலும் சம்மந்தப்படாமல் இருப்பாங்க. அவங்க தான் சாட்சி. அப்போ அது மாதிரி முதல்ல நீங்கள் தயாராகுங்க. இது வந்து முதல் படி. அப்புறம் போக போக அங்கே பார்ப்பவனு ஒருத்தர் கிடையாது, பார்வையும் கிடையாதுங்கிறது புரிய வரும். அது அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள தானாக நிகழும். அப்புறம் அது என்ன ஆகும்னா சகஜ சமாதியாக மாறிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் அப்டேட் ஆகணும். அதுக்கு தான் ஆரம்பத்தில் நான் அந்த சாட்சி பாவனையை நடைமுறைப்படுத்தணும், அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய நிலைப்பாடுகள் நான்கு நிலைகள் எப்படி இருக்குங்கிறத புரிய வச்சேன். அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அடுத்த வகுப்பில் இந்த ரிபுகதையை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.